நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் அந்த சிவபெருமானுக்கு முன்னே நிற்கிற போது நிற்கணும், நிற்கிற போது நின்று கொண்டே இருக்கணும். திடீர்னு கீழே உட்கார்ந்து அந்த சுவாமியை பார்க்கும் கொஞ்ச நேரம், அப்புறம் கிடந்தும் அப்படியே கைலாசத்தை படுத்துக்கொண்டே சுவாமியை பார்க்கும். இவை எவ்வளவு ஆசைப்படும் அந்த கைலாசநாதர அங்கே கைலாயத்தில் இருக்கிற பெருமான் நின்று பார்க்கணும். அவர் அவரை அவருக்காந்த இருக்கிறதான் இருக்கார் சிவபெருமான். இவர் என்ன பண்றாரு, நின்று பார்க்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே உட்கார்ந்து பாக்குறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே படுத்து பாக்குறாரு, எழுந்து மறுபடியும் எழுந்து நின்று பார்க்கணும். இத்தனையும் நான் பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்குங்கிறார். நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் உடனே பல வாய்விட்டு சிரித்து அந்த பெருமானை பார்க்கணும். அழுதும் கோன்னு அழணும். அந்த சிவபெருமான் முன் எட்டுனாலே என்ன விட்டுட்டியே, கைலாயத்துல கொண்டு வராம என்ன புரோகத்துல வச்சிருந்தாயே என்று சொல்லி அழவும் வேண்டும். நக்கும் அழுதும் தொழுதும் ரெண்டு கைய நெஞ்சுக்கு நேரா கூப்பி தொழவும் வேண்டும். வாழ்த்தி அந்த பெருமானை வாழ்க 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 என்று அவனுக்கு வாழ்த்தும் சொல்லி நானா விதத்தால் கூத்து அவிற்றி பல்வேறு விதமான கூத்தாடனும் அந்த சபையிலே இறைவன்பே சபையிலே பல்வேறு வகையாக நான் கூத்தாடன் மகிழ்ச்சி பெருக்கினாலே நான் நின்று கூத்தாடி சக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி. அப்போ அந்த உள்ளே இருக்கிற சிவபெருமான் கைலாயத்தில் இருக்காரே அவருடைய உடம்பு எப்படி இருக்கும், சக்கச்சவேன்னு இருக்கும். சாய்ந்த நேரத்தில் செவ்வானம் இருக்கிறதே செவ்வானம் போல, அந்த செவ்வானத்துக்குதான் சக்கர் என்று பெயர். சக்கர் என்பது மாலை நேரத்தில் அந்த சூரியன் மறைய போற நேரத்தில் சக்கச்சவேன்னு ஒரு வானம் தெரிகிறதே, அதுக்கு சக்கர் வானத்தை தான் சக்கர் என்று சொல்லும். சக்கர் போலும் மாலை நேர செவ்வானத்தை ஒத்த திருமேனி சிவந்த திருமேனியை உடைய திகழ நோக்கி அந்த மேனியை சிவபெருமானுடைய உடம்பை கண்ணார கண்டு அனுபவிக்க வேண்டும். சிலிர் சிலிர்த்து அப்படி பார்த்துக்கொண்டே இருக்கும்போது உடம்பு நம்ம அறியாம ஒரு நடுக்கு நடுக்கும், நம்முடைய உடம்பு ஒரு நடுக்கம் வரும். அதான் மேகம் அரும்பி விதிரு விதிர்த்து என்று சொல்றார் முன்ன திருவாசகத்துல. அரும்புதங்கிறது மயிர் பூச்சி, ஒவ்வொரு மயிர்கால் நேர் நிற்கிறது. விதிர் விதிர்த்து அதான் நடுக்கம். அது என்ன பண்ண தூக்கி போட்டுதுன்னு சொல்றோம், ஒரு செய்திய ஒரு திடீர்னு ஒரு ஓசையோ ஏதோ ஒரு பொருளை பார்க்கிற போது நமக்கு தூக்கி போடுது பாருங்க, அந்த மாதிரி ஒரு பாவம் ஒரு உணர்வு. அந்த உணர்வைத்தான் இங்கே திளிர் திளிர்த்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ, அந்த கைலாயத்துக்குள் புகுத்து நான் இறைவன் எதிரே நிற்பது என்று எனக்கு கிடைக்கும். இந்த கைலாசத்துல போய் இப்படி எல்லாம் நிற்கணும்னு அப்படி கற்பனை செய்து பார்க்கிற, இன்னும் போகல பூலோகத்தை இருந்து கொண்டு வருந்துகிற வருத்தம், நான் கைலாயத்துல என் பொல்லாமணியை புணர்ந்து இப்படியெல்லாம் நிற்கணும், நிக்கிறது எனக்கு என்று கிடைக்குமோ என்று கிடைக்குமோ என்று கிடைக்குமோ என்று ஒவ்வொரு பாடலையும் சொல்லிக் கொண்டு வருகிற. தாதாய் மூவே உலகுக்கும் தாயே, நாயேன் தனை ஆண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்கைய போதும் ஏதாம் மணியே என்றென்றேத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போதாய்ந்து அணைவது என்று கொள்ளோகோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பொல்லாமணியை புணர்ந்து அந்த முழு மாணிக்கமாகிய இறைவனை கைலாயத்திலே சென்று கூடி உணர்ந்துன்னா அவனை சென்று அடைந்து தாதாய் எனக்கு தந்தையே, அந்த இறைவனை பார்த்து தந்தையே என்று அழைக்கணும். தாதை தாதை என்பது தந்தை, அம்மனை கூப்பிடுற போது தாதை என்ற வார்த்தை கூப்பிடுகிற போது தாதாய் தந்தையே என்ற பொருளில் அப்படி நீண்டு வரும். மூவேள் உலகுக்கும் தாயே, அப்புறம் அவனே தாயாகவும் இருக்கிறான், அதனால தாயே என்றும் அழைக்கிறார். எனக்கு தந்தையே எனக்கு தாயே என்று ரெண்டு விதமாக இறைவனை அழைக்கிறார். ஏனென்றால் அந்த கைலாசத்திலே இறைவன் தானும் தன் உமாதேவியுமாக நிற்கிறார்கள். ஆகவே அவனுக்கு அந்த இரண்டு திருமேனி உடையவராக அங்கே காட்சி தருதலினாலே எனக்கு தந்தையும் நீ தாயும் நீ என்று சொல்ல வருகிறார். அப்படி சொல்லப்படுகிற போது தந்தையே என்று சொன்னவர் தாய் என்று சொல்லுகிற போது அதற்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். மூவே உலகுக்கும் தாயே, எனக்கு மட்டும் நீ தாய் அல்ல, ஏழு உலகுக்கும் தாய். மேலே ஒரு ஏழு உலகம், கீழே ஒரு ஏழு உலகம் இருக்கிறது. இந்த ஏழு உலகங்களுக்கும் நீ தாயாக இருக்கிறாய். மூவேழு உலகுக்கு என்று சொன்ன உடனே மூவேழு இருபத்தி ஒன்று பெருக்கி இருபத்தோரு உலகம் என்று கணக்கு போடக்கூடாது. ஏன்னா இருபத்தோரு உலகம் கிடையாது, மொத்தம் இருக்கிறதே பதினாலு தான். மேல ஒரு ஏழு, கீழே ஒரு ஏழு, ஏழு ஏழும் பதினாறு உலகம் தான் இருக்குது. அப்போ மூவேழு உலகங்கிறத இப்பயே வச்சு மூவேழு இருபத்தொன்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா உலகமே கிடையாது, இருபத்தி நாலு உலகம் கிடையாது. அதனால எப்படி அர்த்தம் பண்ணா, மூ உலகுக்கும் தாயே, ஏழு உலகுக்கும் தாயே அப்படி பிரித்து படிக்கணும். மூ உலகு என்பது நான் பாருங்கிற நடுவில் இருக்கிற பூமி என்ற உலகம், மேல் ஏழு கீழ் ஏழு ஆக என்ன ஆகிவிடுகிறது, மூன்று விதமான உலகம். நம்முடைய உலகம் பூலோகம், மேலே இருக்கிறது தேவலோகம், கீழே இருக்கிறது நரகலோகம். நரகலோகம் தேவலோகம் நாம் இருக்கிற பூமி ஆகிய மூணு லோகத்துக்கும் மூ உலகுக்கும் தாய் அப்படி ஒரு பொருள் செய்யணும். அப்புறம் ஏழு உலகுக்கும், மேலே உள்ள ஏழு உலகுக்கும் கீழே உள்ள ஏழு உலகுக்கும் நீதான் தாய் என்று அப்படி பிரித்து பொருள் செய்யணும். மூன்றென்றும் ஏழென்றும் உலகத்திலே சொல்லப்பட்டு வருகிற உலகங்களுக்கு தாயாக இருக்கிறவர். உலகத்தை பற்றி பேசுகிற நூல்கள் உலகத்தை ரெண்டு விதமா கணக்கோடும், ஒன்னும் ஏழுன்னு சொல்லும் அல்லது மூணுன்னு சொல்லும். அதனால இவர் ரெண்டுமே சொல்லிட்டார், மூன்றென்றும் ஏழென்றும் பிரித்து சொல்லப்படுகிற உலகங்களுக்கு தலைவனே. ஆகவே மூவேழு பெருக்கி இருபத்தோரு உலகம்னு அர்த்தம் சொல்லக்கூடாது, சொன்னா அர்த்தமே கிடையாது. மூவேழு உலகுக்கும் தாயே, நாயேன் தனையாண்ட பேதாயி, இறைவனை பார்த்து ஏ முட்டாளே, என்ன போய் நீ நல்லவன் நினைச்சி ஒரு சிஷ்யனாக என்னை ஏற்றுக்கொண்டியே. நாயேன் தனை, நாயை ஒத்த என்னை, ஆண்ட என்னையும் நீ ஒரு சிஷ்யனாக சீடனாக நீ குருவாக இருந்து என்னை ஏற்றுக்கொண்டாயே. ஏற்றுக்கொண்டதினாலே நீ கெட்டிக்காரனா என்றால் இல்லை, இவ்வளவு முட்டாளை எடுத்துக்கொண்டதுனால நீ ஒரு முட்டாளதான் இருக்கணும். பேதாய், பேதையே என்று சொல்றேன். இது சில சமயத்துல அப்படி இறைவனை பேசி விடுவார்கள், சில சந்தர்ப்பத்தில என்ன பண்ணுவார்கள், இறைவனை இது மாதிரிலாம் சொல்லலாமா, இறைவனை போய் முட்டாளுங்கிற வார்த்தையாவது சொல்லி காட்டலாமான்னு சொல்லக்கூடாது. ஆனா அவர்களுக்கு சில சமயம் கோபம் வரும், கோபம் வருகிற காலத்தில் இப்படி எல்லாம் சொல்லி விடுவாங்க. சுந்தரமூர் சுவாமிகளும் கூட சில சமயத்தில் கோபம் வரும்போது அப்படித்தான் சொல்றார், ஏப்பா நான் உனக்கு நானே வந்து உனக்கு ஆட்பட்டேன், விரும்பி ஆட்பட்டேன், வேணும்னா வச்சுக்கோ, வேண்டாட்டி உச்சிட்டு போய் விற்றுக் கொள்வீர் ஒற்றியல்லேன், விரும்பி ஆட்பட்டேன், மற்ற கண்தான் தாராதொழிந்த வாழ்ந்து போதிகிறே, எனக்கு இன்னொரு உணவு கண்ணு கொடுக்க மாட்டேன், நீயே வச்சுட்டு வாயா போ அப்படியெல்லாம் பேசுறாரு பாருங்க. அப்படி சில சந்தர்ப்பத்திலே கோபம் வருகிற போது உலகியல் நிலையிலே அப்படி சிலர் சமயம் பேசி விடுவார்கள். அந்த மாதிரி என்ன முட்டாளாகி என்னை கூட நீ ஆட்கொண்டிருக்கிறாய்னா, அப்ப நீ அறிவாளி அல்ல, பேதை தான், ஒரு முட்டாள் தான் என்று சொன்னாரே தவிர உண்மையா இறைவன் முட்டாள் அல்ல. இது தன்னுடைய வருத்தம் தாளாமையினாலே இந்த மாதிரி இறைவனை சொல்லிட்டார். தன்னுடைய தனக்கு கையில இன்னும் கொடுக்கல, கையிலைக்கு வான்னு சொல்லி இவரை அழைச்சு கொள்ளல, பூலோகத்திலே விட்டிருக்கிறார் இறைவன். இந்த கையிலை கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தான் என்ன எதுக்கு நீ அங்க என்ன ஒரு சிஷ்யனா ஏத்துக்கணும், கையில கொடுக்கறாண்டா என்ன ஏத்துக்கணும், எனக்கு கையில இன்னும் கொடுக்க மாட்டேங்கிற, அப்படி எதுக்காக என்ன ஏத்த, என்ன எதுக்காக நீ அடிமையாக ஒரு சிஷ்யனாக ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கிற முறையிலே இறைவனை முற்றாள் என்பதாக அந்த துக்கத்தினாலே சொன்னார். உண்மையில் இறைவன் பேதை அல்ல. பிறவி பிணிக்கோர் மருந்தே, அப்புறம் பாருங்க அடுத்த வார்த்தையில ரொம்ப உயர்வாய்க்கிறது, என் பிறவியை தீர்ப்பதற்கு நீதான் மருந்து. பிறவியை ஒழிக்க வேணும்னா அது ஒரு நோய், பிறவி என்பது நோய், நோயை ஒழிப்பதற்கு ஒரு மருந்து வேண்டும், அந்த மருந்து யார், சிவபெருமான் தான், சிவபெருமான் தான் அந்த மருந்து, வேற யாரும் கிடையாது என்று சொல். இந்த மாதிரி வருகிற தொடர்களை எல்லாம் தான் ராமலிங்க சுவாமிகள் ஆழ்ந்து படிச்சு அப்படியே சொல்ற, நல்ல மருந்தொன்று இருக்கேது, சோகம் நாதம் நல்கும் மருந்தொன்று இருக்கேது, அம்பலத்தில் நல்ல மருந்தொன்று இருக்கிறது என்று சொல்ற. சிதம்பரத்திலே அம்பலத்திலே ஒரு மருந்து இருக்கிறது, கூட்டன் சோபெருமான் என்ற மருந்து இருக்கிறது, அது சுகம் தரும் மருந்து, மோட்சத்தை தரும், பிறவியை தீர்க்கும் மருந்து என்றெல்லாம் அந்த இறைவனை மருந்தாக வச்சு பின்னே பாட்டு பாடினாரே, அப்படி பாடுவதற்கு அடியெடுத்து கொடுத்தது யார், இந்த மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் இப்படி படிச்சு படிச்சு அனுபவிச்ச பிறகு இறைவனை மருந்தாகவே வச்சு வர்ணிக்க ஒரு பெரிய பாட்டு பாடாரு. இது ஒரே வரிதான், பிறவியை பிறவி பிணிக்கோர் மருந்தே, பிறவியாகி ஒரு நோய்க்கு மருந்தாக இருக்கிறவனே, இதை வச்சு ஒரு பெரிய கீர்த்தனையே செஞ்சு விடுகிறார். ராமலிங்க சுவாமி. பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாமையே என்றென்றேத்தி, பெரும் தேன் பில்க, பெரிய பேரின்பமாகிய தேன் சொட்டி கொண்டிருக்க, பில்குதல் என்றால் சொட்டுதல், தொட தொட தொடர்ந்து தண்ணி ஊத்திடுறோம, தேன் ஊத்தக்கூடாது. வாயில நாம் தண்ணியை குடிக்கிற மாதிரி தேனை போட்டு குடிச்சோம்னா ருசி தெரியாது. சொட்டு சொட்டால் கொஞ்ச நேரம் இருந்து அதை சுவைச்சாதான் ருசி தெரியும். ஆகவே தேனை அனுபவிக்கிற போது துளி துளியாகத்தான் அனுபவிக்கணும். அப்ப இறைவனுடைய பேரின்பத்தை அனுபவிக்கிற போதும் கூட அந்த சொட்டு சொட்டாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பில்க என்று சொன்ன. பில்குதல் என்றால் ஒன்னு ஒவ்வொரு சொட்டு பின்னா இன்னொரு சொட்டு, நேரம் 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 ஆகி ஆகி சொட்டி கொண்டிருக்கிற ஒரு நிலை. பெருந்தேன் அது பேரானந்தம், மோட்சத்திலே கிடைக்கிற பெரிய ஆனந்தமாகிய ஒரு இன்பம். அந்த பேரின்பமானது பில்க சொட்டி கொண்டிருக்க, எப்போதும் எல்லா நேரத்திலும் அந்த தேன் சொட்டி கொண்டிருக்க, அந்த இறைவனுக்கு முன்னிருந்து அந்த இறைவனை நான் மணியே என்று பாடணும். எப்பேற்பட்ட மணின்னு சொல்லுமா, ஏதா மணியே என்று பாட வேண்டும். இந்த இடத்துல ஏதா என்ற ஒரு சொல் சிக்கலான ஒரு வார்த்தையாக இங்கு அமைத்திருக்கிறார். அதாவது ஏதோ என்ற ஒரு சொல் இருக்க, அதுக்கு குற்றம் என்று ஒரு பொருள். ஏது என்பதற்கு குற்றம் என்ற ஒரு பொருள் உண்டு. ஏதுனா காரணம் என்று ஒரு பொருள் இருக்க. ஏது என்பதற்கு குற்றம் என்றும் காரணம் என்றும் இரண்டு பொருள் இருக்கு. இந்த ரெண்டு பொருள்ல மணியே என்ற இறைவனை சொன்னதினாலே, அப்ப ஏதா மணி என்றால் ஏதா குற்றம், ஆ இல்லாத ஏதா மணி, குற்றம் இல்லாத மணி, குறைவில்லாத மணி, அதான் தொலையிடப்படாத மணி என்றெல்லாம் சொன்னார் பரம பொல்லாமணி என்றெல்லாம் சொல்றாரே, அது மாதிரி எந்த விதமான குற்றமும் இல்லாத மணியாக இருக்கிற பெருமானே என்று ஏற்றி ஏற்றி அவனை தொழ வேண்டும் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். அல்லது அந்த ஏதா என்பதற்கு இன்னொரு பொருள் ஒரு காரணம் என்று சொன்னேன். ஏது ஆம் மணி, எங்கள் மோட்சத்தை அடைவதற்கு காரணமாயிருக்கிற மாணிக்கம். நாங்கள் மோட்சத்தை அடையணும்னா அந்த இறைவனே வந்து ஆட்கொண்டாதான் மோட்சத்துக்கு போக முடியும். மோட்சத்தை அடைவதற்கு ஒரு காரணமாக வழியாக இருக்கின்ற மணியே என்று ஒரு பொருள். இந்த ரெண்டுக்கும் அப்பால் இன்னொரு பொருளும் இதுக்கு உரை எழுதப்பட்டிருக்கிறது நூல்கள்ல. ஏதா என்றதுல தா என்பதை சா என்ற எழுத்தால் மாற்றிவிடலாம். தகரமும் சகரமும் போலின்னு ஒரு இலக்கணம். தகர சகர போலி, மாதம் மாசம், இன்னைக்கு என்ன மாசம் அப்படின்னா வழக்கத்துல கேட்கிறோம். ஆனா சானாவுக்கு என்ன அர்த்தம் அங்க, மாதம் தா என்ற எழுத்துதான். தகர சகரம் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறி ஒழித்தாலும் பொருள் ஒன்றுதான். அது மாதிரி வருகிற இடத்துல அந்த தகர சகர போலியும் வாங்க. அப்போ ஏதா என்பதை ஏசா, ஏசா மணி, யாராலும் குறை பேசப்படாத மாணிக்கம், எவரினாலும் குறை சொல்லப்படாத என்று பொருள். ஏது என்பதாக்கி ஆ இல்லாதனாக்கி ஏசா, பிறரால் குறை காட்டப்படாத மாணிக்கமே. மாணிக்கம் என்றால் நவரத்தனத்துல எடுத்து பார்த்து சில மாணிக்கத்துக்கு குற்றம் இருக்கும், சில மாணிக்கம் குற்றம் இல்லாமல் இருக்கும். ஆனா இறைவனாகிய மாணிக்கத்துக்கு குற்றம் உண்டான குற்றமே கிடையாது, குற்றமே இல்லாத மாணிக்கம் அப்படி பொருள் சொல்றது. ஏசா மணியே என்பது ஏதாமணி என்று அந்த எதுகையினாலே தாதாய் போதாய் என்று வருகிற எதுகையினுடைய எழுத்துக்காக சகரம் தகரமா போலியா வந்தது என்றும் ஒரு இலக்கணம் சொல்லலாம். ஏதாம் மணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போதாய். அந்த கைலையில இருக்கிற போது அங்க இரவென்றோ பகலென்றோ வித்தியாசம் எடுத்து பார்த்து சில மாணிக்கத்துக்கு குற்றம் இருக்கும், சில மாணிக்கம் குற்றம் இல்லாமல் இருக்கும். ஆனா இறைவனாகிய மாணிக்கத்துக்கு குற்றம் உண்டான குற்றமே கிடையாது, குற்றமே இல்லாத மாணிக்கம் அப்படி பொருள் சொல்றோம். ஏசா மணியே என்பது ஏதாமணி என்று அந்த எதுகையினாலே தாதாய் போதாய் என்று வருகிற எதுகையினுடைய எழுத்துக்காக சகரம் தகரமா போலியா வந்தது என்றும் ஒரு இலக்கணம் சொல்லலாம். ஏதாம் மணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போதாய்ந்து. அந்த கைலையில இருக்கிற போது அங்க இரவென்றோ பகலென்றோ வித்தியாசமே கிடையாது, எப்பவும் ஒரே வெளிச்சமாக தான் இருக்கு. கைலாசத்தில் இருட்டென்பதே கிடையாது.
சூரியன் என்ற ஒருவன் வருவத்தா பகல், சூரியன் என்ற ஒருவன் மறைந்து விட்டா இரவு. இந்த உலகத்துல சூரியன் வர்றான், சூரியன் மறைஞ்சு போறான். ஆனா அந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்குதான் பகல் என்றும் இரவென்றும் வேறுபாடு தெரியும். கைலாயத்துக்கு போயிட்டோம்னா அங்க சூரியன் கிடையாது, இறைவனுடைய ஒளியே அங்க வீசி கொண்டது. சூரிய ஒளி தேவையில்லை, இறைவனுடைய ஒளி எப்போ அங்க நிறைந்திருக்கிறதுனால பகலா இருக்குமே தவிர இரவென்பதே இருக்காது. ஆகவே பகல் இரவு என்ற ரெண்டுமே இல்லாமல் ஒரே நிலையாகத்தான் இருக்கும். ஆனா நம்ம மாதிரி இருக்கிற அங்க போய் இப்ப பகலா இருக்க இன்னும் கொஞ்சம் என்ன கட்சி இரவு வருமா என்று நம்முடைய பேதமை அறிவு அங்க போய் நினைக்கும். ஏன்னா இங்க பழகின பழக்கம் அங்க வெளிச்சமா இருந்து கொண்டே இருக்கிறத பார்த்து இப்படியே வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்க இந்த வெளிச்சம் போய் மறுபடியும் இருட்டு வருமா? அப்ப வந்து இருட்டு வந்தா இறைவனை எப்படி பண்றது, பகல் வந்தா எப்படி வழிபாடு பண்றது என்ற ஒரு நினைவு வர்றதுனால இவர் என்ன பண்ணார், இரவும் பகலும் எழிலார்பாகம் அந்த கைலாயத்திலே நான் நினைக்கிறபடி இரவோ நான் நினைக்கிறபடி பகலோ மாறி மாறி வந்தாலும் அந்த திருவடியை நான் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எழிலார் பாதப்போது ஆய்ந்து, எழிலார் பாதம் அந்த அழகு வாய்ந்த திருவடியில் போது ஆய்ந்து பூக்களை ஆராய்ந்து கொண்டு வந்து இறைவனுக்கு சூட்ட வேண்டும். இறைவனுடைய திருவடிக்கு பூ அணிவிக்க வேண்டும். போதாய்ந்து அணிவது என்று உள்ளோ அந்த திருவடிக்கு பூவை நான் சாத்துவது என்றைக்கு என்று கேட்டேன். இந்த பாட்டில் வருகிற செய்தி எல்லாம் ஆழமாக கவனமாக பார்த்தால்தான் இந்த கைலாயத்தில் நடக்கிற செய்தி எல்லாம் நமக்கு புரியும். நாம் போய் அந்த கைலாயத்தில் சேர்ந்ததற்கு வருவோம், அது ஒரு முத்தி, அது சாலோகம், அந்த உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருப்பது. அதுக்கு பிறகு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து சுவாமி பக்கத்துல போய் நிக்கிற ஒரு சிபாரு கிடைத்து நாம் சிபாரிசு போய் இறைவன் பக்கத்துல போய் நிக்கிற ஒரு பெருமை நம்ம கிடைச்சுட்டா சமீபம், சமீபத்திலே போய் நிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த சமீபமா இருக்கிற நிலை நமக்கு கிடைக்கிறதுனால இன்னைக்குதான் அந்த சுவாமியனை தொடலாம், அவருக்கு பூக்கு நந்தவனத்துல பூ எல்லாம் பற்றி கொண்டு சாத்தலாம். சுந்தரமூர்த்தி அப்படித்தான் செய்யறார். சுந்தரமூர்த்தி என்ன பண்றாரு, அந்த தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஆளாள சுந்தர இந்த இறைவனுக்கு பூ சாத்துறா. இதை நம்ம பெரிய புராணத்தில் படிக்கிறோம். அப்படி ஒரு நாள் பூ பறிக்க போன இடத்துல தான் அவர் வேற ஏதோ ஒரு பெண்ணை பார்த்துட்டார், காதலிச்சார், பூமியில் பிறக்க நேர்ந்ததுன்னா படிக்கிறதுனால கைலாயத்தில் நந்தவனம் இருக்கு, பூ பறிக்கலாம், சுவாமிக்கு பூ சாத்துறது உண்டு என்றெல்லாம் நமக்கு தெரியுது. அதுதான் சாமீபம். இன்னொன்னு சாரூபம். அந்த சிவபெருமான் எப்படி இருப்பாரோ அவரை போலயே உருவம். சிவபெருமானுக்கு அந்த தலையில ஜட, மூணு கண்ணு, கழுத்துல நீலகண்டம், நாலு கையு, இப்படிலாம் இருக்குல்ல உருவம், அதே மாதிரி இவர்களுக்கும் உருவம் இருக்கும். அவர்களுக்கு இருக்கும் உருவம் ஒன்னா இருக்கும், அதுக்கு சாரூபம், ஒரே மாதிரியான வடிவம். அது ஒரு பதவி. இந்த மூணு பதவியும் கைலாயத்தில் கிடைக்கும். இது இந்த மூணு பதவிக்கும் பதமுத்தி என்று நான் பெயர். இதுக்கு மேல இன்னொன்று இறைவன் திருவெளியிலேயே சொல்றது. அந்த இறைவன் திருவெளியில இறைவனோடு ஒன்றி விடுகிற நிலை இருக்க அதுக்கு சாயுத்தியம், அதுதான் பரமுத்தி, உயர்ந்த மோட்டம். இவர் இங்க பேசுறது இன்னும் சாயுத்தியத்தை பத்தி சொல்லவே இல்லை. இவர் சொல்றதெல்லாம் இந்த சாலோக சாமீப சாரூபம் என்ற முத்தியை தான் சொல்லி கொண்டு வர்றார். அந்த கைலைக்கு நான் போகணும், சுவாமியை பக்கத்துல நிக்கணும், அவர் சாட்சியை கண்டு அஜனும், அங்க நிக்கணும், கிடக்கணும், உருளணும், பெறணும், தெளிக்கணும், கூட்டாடணும், காட்டு பாடணும், பூவை எடுத்து போய் பூக்கப்படணும்னு சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் என்ன காட்டுது, பரமத்தி அல்ல. பரமத்தின்னா இறைவன் திருவதியோட காலத்துக்கு அப்புறம் பூஜையெல்லாம் கிடையாது, பூ பறிக்கிறது கிடையாது, இறைவன் எதுவும் இருந்து பார்க்கறதுங்கிறதெல்லாம் கிடையாது. இறைவனோடு இறைவனா தான் கலந்து போய்விட வேண்டும். அதனால இது பதமத்தியை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார். இன்னும் பரமத்தியை பற்றி இந்த பாடல்களில் அவர் சொல்லவில்லை. இந்த பதியம் கூடாதே அந்த பதமுத்தி என்ற மூன்று மிக முக்கியங்கள் தான் கைலாயத்தில் சேரக்கூடிய மூன்று முக்கியை தான் சொல்ற. போது ஆய்ந்து அணைவது என்று கொண்டோ பூக்களை ஆராய்ந்தெடுத்து அந்த இறைவன் திருவருக்கு நான் என்று போய் சாத்துவேன் என்று கேட்டார். ஆகவே அப்படி ஒரு புத்தி தனக்கு வேண்டும் என்று சொன்னார். அடுத்தது கடைசி பாடல்ல காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் முதலாய் நின்ற முதல்வா முன்னே எம் பரமா என்றும் பாடி பாடி பண்டு நாத பூக்கள் அணிவது என்று உள்ளோ என் சொல்லே காப்பாய் காப்பவனே காத்தல் தோளை செய்கின்ற பெருமானே படைப்பாய் உலகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டி பொருளையும் உண்டாக்குகிறவனே கரப்பாய் எல்லா பொருளையும் அடிக்கிறவனே படைத்தல் காத்தல் அடித்தல் மூணு தொழில் சொல்லிட்டார். இதை வரிசையில சொல்ல செய்யாது இல்லாத மரமாய் போடும். நாம் முதல்ல படைப்பாய் என்பதை வச்சிருக்கோம். படைப்பாய் உலகத்தையும் எல்லாவற்றையும் படைக்கிறவனே அப்ப படைக்கிறவனே இன்னைக்கு சொல்றாரு படைக்கிறவன் பிரம்மா அல்லவா இவனை போய் படைக்கிறவன் சொல்றாரு எப்படி என்று சொல்லுப்பா. அதுபோல காப்பாய் காப்பாற்றவனையும் சொல்றார். உலகத்தை எல்லாம் காக்கிறது யாரு மகாவிஷ்ணு. ஆனால் மகாவிஷ்ணுவாய் இவர் இவரை போய் காப்பாய் காக்கிறவனே என்று கூறுறாரு. அது என்னங்கிறத நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். கரப்பாய் எல்லாவற்றையும் ஒழித்து விடுகிறவனே அது ரொம்ப அதனால இந்த இடத்துல சந்தேகம் வர சிவபெருமான் எல்லாவற்றையும் ஒழிக்கிறான் என்பதுல இவன் தான் அவன் என்று நமக்கு பொருள் வந்தது. இந்த இடத்துல நான் என்ன பண்ண வேண்டும். ஒரு பெரிய கோயில் தஞ்சாவூர் தஞ்சை ராஜராஜேஸ்வரம்னு வச்சுக்கோ. அந்த கோயில் பிரம்மாண்டமான கோயிலை யார் கட்டினது அப்படின்னு ஒருத்தர பாய் கேட்டா எல்லாரும் என்ன பண்றார்கள் ராஜராஜன் கட்டினான் அப்படிங்கிற. ஆனா ஒரு குடும்பக்கார பையன் போய் கேட்டான்னு சொன்னா ஒத்தனார்கள் கட்டினது அப்படிங்கிறான். இதுல எது உண்மை ரெண்டுமே உண்மைதான். ஒத்தனாடு இல்லாம அந்த கட்டணம் கட்டிருக்கோம்னா இல்ல ராஜராஜன் உத்தரவு இல்லாம கோயில் கட்டிருக்க முடியுமா. ராஜராஜன் உத்தரவுக்கு பல கொத்தர்கள் கல்லை செல்லாம் சேர்ந்து கல்லை நிர்மாணம் பண்ணி கல்லை உண்மையை வச்சு அடித்து கோயில் கட்டிட்டார். ஆக தச்சர்கள் இல்லாமல் கோயில் கட்டப்படவில்லை. ஆனால் தச்சர்களுக்கு இறைவன் உத்தரவு கிடைக்காமல் தச்சர் கட்டினது இல்லை. ஆக ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கட்டி இருக்கிறார்கள். ஆனா பெருமை யாருக்கு தஞ்சாவூர் கோயில கட்டணும் யாருன்னா ராஜராஜன். அந்த பெருமையை ராஜராஜன் அடிச்சிட்டு போறானே தவிர அந்த கோயிலை கட்டின தச்சனுக்கு நம்ம பெருமை கிடையாது. யாருமே கோயிலே தச்சம் கட்டினான் என்று சொல்லுகிறது ஏதோ குறும்புக்கா சொல்ற ஒரு பதிலா இருக்கிறதா தான் தெரியும். இப்ப தஞ்சாவூர் கோயில கட்டினது யா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேட்டதுக்கு ராஜராஜன் கட்டா இது சரின்னு சொல்லல இல்ல தச்சம் கட்டினான் என்று சொன்னா எனக்கு குறும்புக்கார பயம் அப்படின்னு அவனை ஏற்று. ஆனா குறும்பு இல்ல அதுலயும் ஒரு உண்மை இருக்கு இதுலயும் உண்மை இருக்கு. என்ன இருந்தாலும் கச்சவர்கள் கட்டினாலும் கட்டினதோ பெருமை இறங்கிட்டான். அதுபோல பிரம்மாதான் இந்த உலகத்தை படைக்கிறார். கச்சன் போல கோயில கட்டின கச்சனை போல இந்த உலகத்தை பிரம்மா படைக்கிறார். ஆனா அவர் கூட்டு படைக்க முடியாது. அந்த பறவையை சொல்லி உத்தரவு போட்டப்படையான்னு சொல்லுவாங்க. அவருடைய உத்தரவின் குறிப்பிட்டுதான் படைக்கிறார். ஆனால படைப்பு யாரால் நடைபெறுகிறதுன்னு கேட்டா பிரம்மாவால் நடைபெறுகிறதுன்னு நான் மாத்தி சொல்றோம். எப்படி இந்த பிள்ளைகள்லாம் சொன்னாங்க வருவோம் சச்சம் கோயில கட்டினாங்கிறது உண்மை அல்லது அர்த்தம் கோயில் கட்டினாங்கிறது உண்மை இதுல எது உண்மைன்னு கேட்கிற போது பிரம்மா தான் படைக்கிறான் என்று சொல்வது எந்த ஒரு முறையில ஒப்பாகும்னா சச்சம் கோயிலை கட்டினான் என்று சொல்வதை ஒப்பாகும். ஆனா ராஜராஜன் கட்டினான் என்று சொல்லுகின்ற இலக்கணத்துக்கு வரும்போது இறைவன் அந்த உத்தரவை இறைவனுடைய உத்தரவினால் இந்த உலகம் படைக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அதனால படைப்பார் என்று சொல்போது பிரம்மன் ஒரு வேலைக்காரனாக வைத்து நீ அதிகாரம் பண்ணி உலகத்தை படைக்க வைக்கிறாய். அதனாலே படைப்பார் படைப்பார் என்றால் நீ பிரம்மதேவன் அல்ல. பிரம்மனை ஒரு வேலைக்காரனா வச்சு சச்சர்களை ஒரு வேலைக்காரனா வச்சு ராஜராஜன் எப்படி சம்பளம் கொடுத்து கோயில கட்டினானோ அது போல பரமேஸ்வரன் பிரம்மாவை ஒரு வேலைக்காரனாக வச்சு படைக்க வைக்கிறார். அதுபோல மகாவிஷ்ணு ஒரு வேலைக்காரனாக வைத்து இந்த உலகத்தை காக்க வைக்கிறார். அவன் தான் உத்தரவு போடுறவன் இந்த வேலை செய்கிறவன். ஆனால் பெருமை இறைவனுக்கு போய்விடுவோம். படைப்பாய் நீ பிரம்மா வைத்து படைக்க வைக்கிறவன் காப்பாய் விஷ்ணு வைத்து காக்க வைக்கிறவன் கரப்பாய் அதுபோல ருத்ரனை வைத்து அடிக்க வைக்கிறவன் ருத்ரன் வேறு சிவன் வேறு ருத்ரன் ஒருவன் சிவனத்தின் கீழ் அடங்கினவன் அவன் இந்த உலகத்தையெல்லாம் அழித்துக் கொண்டு இருக்கிறான். முழுதும் கண்ணாடி பின்னோர்க்கெல்லாம் சிறப்பாய் நீ இந்த உலகத்துக்கும் மூத்தவன் ஆகாயத்துக்கும் மூத்தவன் தேவர்களுக்கும் மூத்தவன். முழுதும் கண்ணாடி பின் நம் கண்ணாலே பார்க்கப்படுகிற விசும்பிருக்கிறே ஆகாய்
அந்த ஆகாயத்தின் ஆகாயம் தோன்றுவதற்கு முன்னும் நீ இருந்தாய். மூத்தவன் மூப்பாய் என்றால் அதற்கு முன்னே இருந்த ஒருவன். பின்னோ எல்லாம் மூப்பாய், எல்லா தேவர்கள் உண்டாவதற்கு முன்னும் நீ இருந்தாய். அதனால தேவர்கள் உண்டாவதற்கு முன் மூத்தவனாக இருந்தவனும் நீதான், நீதான் என்று சொல்ல வருகிற. அது மட்டுமல்ல, மூவா முதலாய் என்ற முதல்வா, மூவா முதல், இந்த உலகம் தோன்றுவதற்கு முதற்காரண பொருளாக இறைவன் இருக்கிறான். அவன் இந்த உலகம் தோற்றுவதற்கு முதலே இருந்தான். இந்த உலகத்திற்கு பல கோடி வச்ச ஆய் போச்சு, அவனுக்கு பல கோடி வச்ச ஆய் சரவணம் போயிருக்கப்படாதானா? அந்த இறைவன் சரவணன் தான், சரவணாய் இருக்கிற மாட்டானான் கேட்டா, இல்ல, அவன் எத்தனை வருஷமானாலும் அவன் இறைவன் தான். அவனுக்கு மூப்பு என்பது கிடையாது. மூவா முதலாய், நீ மூவா மூப்பு போகாதவன், வயசடையாதவன், முதலாய் எல்லாவற்றுக்கும் தோற்றத்திற்கு முதற்காரணமாக இருந்து நின்ற முதல்வா நிற்கின்ற முதல்வன். இது சங்க சித்தாந்தத்தினுடைய 12 சூத்திரத்துல முதல் சூத்திரத்துல நடந்த விஷயத்தை நிரூபிக்கிறேன். இந்த உலகம் எல்லாம் படைத்து காத்து அழிக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த படைக்கின்ற காக்கின்ற அழிக்கின்ற மூன்று பேரையும் கூட இறைவன் அழித்து விடுகிறான். அப்படி அழித்து விடுகிறவனுக்கு சங்காரம் என்று சங்காரம். அந்த சங்காரம் நோக்கி பிறகு இந்த உலகத்தை உடைக்கிறார். அப்போ சங்காரம் செய்தவன் இந்த உலகத்தை திரும்ப படைக்கிற போது அவனுக்கு என்ன பெயர் வந்ததுன்னா சங்கார காரணன். சங்காரத்தை செய்தவனே உலகத்தை படைப்பதற்கும் நீத்த காரணமாக வந்து விடுகிறான். அவனே சங்கார காரணம். சங்காரம் பண்ணதுக்கும் காரணம், சங்காரத்திற்கும் உலகத்தை நிர்ணயிப்பதற்கும் அவன்தான் காரணம். அவன் ஒரே ஒரு முதல்வன். அதை சொல்றான், முதல்வா முதல்வன், மூவா முதலாய் என்ற முதல்வா. எவ்வளவோ பழைய காலத்து முன்னிருந்தும் கூட இன்னும் வாய்ப்பு முதலாத ஒரே இளமை இல்லையிலேயே இருந்து கொண்டிருக்கிற இறைவன். ஆனால் இன்னொருக்கெல்லாம் மூப்பார், எத்தனை தேவர் கொண்டோ அத்தனை பேருக்கு நம் மூத்த வயதுடைய அவர்களுக்கெல்லாம் முன்னையே நீ பிறந்து விட்டாய். மற்ற பிரம்மா விஷ்ணு ருத்ரனா உனக்கு பிறகுதான் இந்த உலகத்திலேயே தோன்றுகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நீ மூத்தவன் என்று சொல்ற. இப்படி சொல்லிவிட்டு கடைசியே ஏற்பட்ட பரம்பொருள் மாணிக்க வாசரை ஆற்றுவதற்காக அவருடைய ஊருக்கு திருப்பெருந்துரைக்கு ஒரு குருநாதராக வர அப்போ பிராமண கோலத்தில் வந்தாராம். முன்னே பார்த்தானே, முன்னே பல நாட்களுக்கு முன்னே, பல மாதங்களுக்கு முன்னே என்னை நீ ஆட்கொண்டார், என்னை ஒரு சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டாய். அப்படி ஏற்றுக்கொள்கிற காலத்தில் நீ எந்த வடிவத்தில் வந்தாய்? பார்த்தான் அந்தனாக வந்தார். இது இந்த இடத்துல மட்டுமல்ல, இன்னும் சில இடங்களிலும் சொல்லியிருக்கார். திருப்பம் ஏடித்துள்ள அந்த இறைவனை சொல்லுகிற போது, செந்தகர் போரை எரியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி, அந்தனாவதும் காட்டில் பார்ப்பான் என்ற வடிவத்தையும் காட்டி கொண்டு வந்தார். சிறந்த திண்ணையை காட்டி வந்தார். திருப்பெருந்தூர் கோயிலை காட்டி இந்த கோயிலுக்கு வா என்று அவன் அழைத்துக் கொண்டு போனார். தன்னை ஆட்கொண்டிருந்த காலத்திலே அந்த இறைவன் அந்தனாக வந்தான் என்று செய்தி அங்கே சொன்னார். இன்னும் பல இடத்துல இந்த திருவாசகத்திலே வருது. அதுல இந்த ஒரு இடமும் உண்டு, பார்த்தான் அந்தன கோலத்திலே வந்து என்னை ஆட்கொண்டவனே, என் பரமா எனக்கெல்லாம் மூத்தவனே, பரம் என்றால் பெரியவன் உயர்ந்தவன் என்று அழைக்கப்படும். பரமா என்று பாடி அவனை பாடல்களாக பாடிக்கொண்டு பணிந்து பாத பூப்போடு அணிந்தது. அவருடைய பாதத்திலே பூக்களை கொண்டு போய் நான் அலங்காரம் செய்விப்பது கைலாயத்தில் இருக்கிற கோபுருமானுடைய திருவடியிலே பூவை கடித்துக் கொண்டு போய் வைத்து அந்த இறைவனை நான் என்றைக்கு நான் வணங்கப் போகிறேன் என்று அவர் வருத்தப்படுகிறார். தனக்கு இன்னும் கைலாயம் சிக்கவில்லை என்றுதான் அவருடைய வருத்தம். பூப்போடு அணிவது என்று கொண்டு எனது தொலைவிடப்படாத மாணிக்கமான இறைவனை உணர்ந்து கூடி நான் அவனை அனுமதி எடுத்துக்கொள் என்று கேட்டான். இந்த பத்து ஒவ்வொரு காற்றும் கடத்தியில் கொல்லாமல் உணர்ந்தே என்று அதில் உணர்ந்து என்ற சொல் வருகிறது. அது மிக உயர்ந்த கருத்து உள்ள ஒன்று. அதாவது இறைவனோடு தான் ஒன்று கூடுகிற நிலை. இவர் நாயகியாகவும் இறைவன் நாயகனாகவும் இருப்பதனாலே அந்த நாயகனாகிய அவனை நாயகியாகிய நான் என்று அவனோடு சேர்ந்து இன்பம் பெறுவது என்ற பொருளிலே அமைத்து நிற்கிற ஒரு வார்த்தை. அப்படி உயர்ந்த அந்த சொல்லை இந்த பத்து பாடலுக்கு தலைப்பாக வைக்கிறார்கள். அதனால்தான் உணர்ச்சி பத்து என்று பெயர் வைத்தார். அப்ப இவர் எந்த இடத்திலே போய் அந்த புணர்ச்சி என்ற இடத்தை எழுதுகிறோம் என்று கேட்டால் கைலாயம். அந்த கைலாயத்திலே சேர்ந்து அவனை அனுமதிக்க வேண்டும் என்று இங்கே கேட்கிறார். கைலாயத்தம்னா இறைவன் திருநாதராய் வந்து இவரை ஆட்கொண்டு இடையில விட்டுட்டு போயிட்டான். சாம்பாட்டுப்பா அங்கிருந்தவன் கைலாயம் காட்சியும் சொல்லி விட்டார். அதில் இருந்து வந்து ஏக்கம் இன்னும் தான் கைலாயம் கிடைக்கிறேன் கிடைக்கிறேன். அந்த கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தை பாடுகிறார். நீ கைலாயத்தில் போய் என்ன பண்ண போகிறேன் என்று கேட்டா அவனை நான் போய் அந்த இடத்துல அவனை நெருங்கி ஆரப்பது புடைப்பட்டு இருப்பது. புடைப்பட்டுன்னா பக்கத்தில் இருப்பதுன்னு அர்த்தம். நல்ல இருக தழுவிக் கொள்ளக்கூடிய நேரம் அந்த கைலாயத்தில் என்று எனக்கு வரும். அடுத்த பாட்டுல போற்றிப்பது என்று உள் அந்த இறைவனையை போற்றி போற்றி என்று சொல்லி வாழ்த்துவது நான் என்றைக்கு. அடுத்த பாட்டுல மலர் தூவி பூண்டு விடப்பது என்று உள் அவனுடைய திருவடியிலே பூவை தூவி அந்த திருவடியை என் தலையில் அணிந்து கொள்வது என்றே பூவை தூக்கி வர்றதில்லை. பூவை தூவி அந்த தலை அந்த திருவடியில தன் தயக்கத்து போய் மோதுவது. அதான் திருவடியிலே திருவடியை தலைமையில் தூக்கிக் கொள்ளும் துள்ளி புணர்வது என்று கொள்ளோ அந்த இறைவனை நன்ற ஆற தழுவுதல் புள்ளு வரத்தால் உருக்கி நான் என்றைக்கு கற்றுக்கொள்வேன் புகழப்பெறுவது என்று கொண்டோ. அடுத்த பாட்டு அந்த இறைவனை நான் என்னைக்கு புகழ்ச்சியான வாக்கியாலே சொல்லப்போம். அடுத்த பாட்டு புரிந்து நிற்பது என்று கொண்டோ புரிதல் என்பது விரும்புதல். கண்ணீர் தெரியணும், மயிர்கூச்சி எடுக்கணும், அன்பு பெறுகணும், அத்தோடு கூட இறைவனை விரும்பி அவன் கண்ணீரிலே நான் நிற்கணும். இப்படி விரும்பி நிற்பது என்னைக்கு எனக்கு வாய்க்கும் என்று கேட்டார். கை மலரால் புனையப் பெறுவது என்று உள்ளோ அவனுடைய திருவடியை வாசல் ஒருக்கே பூக்களை பறித்துக் கொண்டு தூவி நான் வணங்குவது எனக்கு என்று கிடைக்கும் என்று கேட்கிற புக்குரிப்பது என்று உள்ளோ அந்த இறைவனுடைய சன்னிதானத்தில் எத்தனையோ பேர் நிற்கிறார்கள். அவர்களோடு நானும் ஒருவனாக புகுந்து நிற்கணும். அப்போ நிற்பது போது உடம்பு துணிப்புரித்து அந்த செக்க போன்ற திருமையை கற்று கழித்து அனுபவிப்பது என்றைக்கு என்று கேட்கிறார். அதுக்கு அடுத்த பாட்டுல எழிலார் பாகம் போதாய்த்து அனைவரும் என்று அந்த திருவடிக்கென்று பூக்களை ஆராய்ச்சி நல்ல என்னைக்கு படித்து கொண்டு போய் கொடுப்பது என்று கேட்கிற பூக்கோடு அனைவரும் என்று கொண்டோம் அந்த திருவடியை தேர்வு கொண்டு கொண்டோம் என்று இந்த பத்து பாட்டிலும் அவருடைய ஆறாத காதலை எடுத்துச் சொல்லி வருகிறார். உணர்ச்சி பத்து
என்ற பதியை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.